குர்ஆனை ஓதுவதிலே மகிழ்வை உணருங்கள்.
அல்ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தயீனுஹு வ நஸ்தக்ஃபிரு வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் சய்யிஆதி அஅமாலினா. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أرسله بين يدي الساعة داعيا إلى الله وبشيرا ونذيرا وسراجا منيرا. اللهم صل وسلم وبارك على نبيك وصفيك ورسولك وخليلك محمد وعلى آله وأصحابه من المهاجرين والأنصار ومن تبعهم بإحسان إلى يوم الدين. وبعد
கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, உங்கள் முன்னால் அல்லாஹுவை போற்றி புகழ்ந்தவனாக அல்லாஹுடைய தூதர் மீது சலவாத்தும் சலாமும் கூறியவனாக ஆரம்பம் செய்கிறேன். நல்ல விஷயங்களை சிந்திப்பதற்கும் கூறுவதற்கும் அதன்படி செயல்படுவதற்கும் அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் உதவுவானாக. நமது சிந்தனையில், கொள்கையில், செயல்களில் சீர்கேடுகள், வழிகேடுகள், தவறுகள், குழப்பங்கள் நிகழ்வதை விட்டு என்றென்றும் அல்லாஹ் இறுதி நாள் வரை நம்மை பாதுகாத்து அருள்வானாக. நற்சிந்தனைகளை தருவானாக. நல்ல போதனைகளின்படி வழி நடக்க அல்லாஹ் நமக்கு உதவுவானாக. கண்ணியத்திற்குரியவர்களே, தொடர்ந்து சில அமர்வுகளில் கவலைப்படாதே கவலைப்படாதீர் என்ற இந்த தலைப்பில் நமது இறை நம்பிக்கையை உறுதிப்படுத்துகிற, நமது மனதை திடப்படுத்துகிற, நமது உள்ளங்களை இறை சிந்தனையில் இறை நினைவில் ஒருங்கிணைத்து மறுமையை கொண்டு திருப்தி அடைந்து, நன்கு கவனியுங்கள், மறுமையை கொண்டு திருப்தி அடைந்து சொர்க்கத்தை கொண்டு மகிழ்ச்சி அடைந்து நரகத்தை பயந்து அல்லாஹுவின் திருப்தியை பொருத்தத்தை மகிழ்ச்சியை தேடி உலகத்தில் ஏற்படுகிற எந்த சோதனையாக இருந்தாலும், உலகத்தில் நம்மை சந்திக்கிற எந்த பிரச்சனையாக இருந்தாலும், உலகத்தில் நமக்கு கவலையூட்டுகிற, துக்கத்தை தருகிற, உள்ளத்திற்கு திடுக்கத்தை தருகிற எந்த ஒரு நிகழ்வாக இருந்தாலும், அந்த நிகழ்வை கொண்டு கவலைப்படாமல், துக்கப்படாமல், துயரப்படாமல், துவண்டுவிடாமல் இருப்பதற்கு என்ன வழி என்பதை இந்த அமர்வுகளிலே நாம் பார்த்து வருகிறோம், கேட்டு வருகிறோம். புரியுதுங்களா சொல்றது? சரி, கவலையை போக்குவதற்காக மனிதன் எதை நாடுகிறானோ அது அவனுக்கு மேலும் மேலும் கவலையை தருகிறது என்பதை முன்பு விரிவாக பார்த்தோம். எந்த மகிழ்ச்சியில், சிற்றின்பங்களில் மனிதன் மனதை பறிகொடுத்து கவலையை மறக்கப் போகிறேன் என்று தனது செல்வத்தையும் வாலிபத்தையும் நேரத்தையும் செலவழிக்கிறானோ, அதுவே அவனுக்கு மன உளைச்சலாக, அதுவே அவனுக்கு அத்தனை நோய்களுக்கும் கேவலங்களுக்கும் இழிவுக்கும் காரணமாகி விடுகிறது என்பதையும் குர்ஆனுடைய ஹதீஸுடைய வெளிச்சத்திலே நாம் பார்த்தோம். இன்று நாம் இந்த கவலைப்படாதே என்பதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய, அவர்கள் கற்பித்து தந்த ஒரு அழகிய பிரார்த்தனையிலிருந்து படித்துக் கொள்ள இருக்கிறோம். அல்லாஹ் அவனிடத்திலே பிரார்த்தனை செய்கிற நற்பாக்கியத்தை எனக்கும் உங்களுக்கும் நல்குவானாக. அல்லாஹுவிடத்திலே இறைஞ்சி மன்றாடி அழுது பிரலாபித்து நமது தேவைகளை கேட்டு, நமது மன்னிப்பை அல்லாஹுவிடத்திலே கேட்டு, அல்லாஹுவின் பொருத்தத்தை இம்மை மறுமை நன்மைகளை அடைகிற நற்பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு தந்தருள்வானா. ஏனென்றால் பிரார்த்தனை கேட்பது, துஆ கேட்பது, இது மிக சிறந்த இபாதத். நபிமார்களை அல்லாஹ் இந்த சிஃபத்தை கொண்டு, இந்த தன்மையை கொண்டு வர்ணிக்கிறான். அவ்வா முனீப், அவ்வா என்றால் ஐ கசீரத் துஆ. இப்ராஹிம் நபியை பற்றி அல்லாஹ் சொல்கிறான், அதிகமாக பிரார்த்தனை செய்பவராக இருந்தார். பிள்ளைகளை, பிள்ளையை, மனைவியை கொண்டு போய் காபாவிலே வைத்து பிரார்த்தனை, அந்த பிள்ளை பிறப்பதற்காக பிரார்த்தனை, காபாவை கட்டுவதற்காக பிரார்த்தனை, காபாவை கட்டிய பிறகு பிரார்த்தனை, ஹஜ்ஜுக்காக பிரார்த்தனை, ஹஜ்ஜிலே பிரார்த்தனை என்று வாழ்நாளை மிகப்பெரிய ஒரு வாழ்நாளில் மிகப்பெரிய அளவு துஆவிலே அந்த இப்ராஹிம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கழித்த காரணத்தால் அல்லாஹ் அவர்களை எப்படி புகழ்கிறான், ரப்பு சொல்கிறான். வரலாற்று ஆசிரியர்கள் குறிப்பிடுவதில்லை, ரப்புல் ஆலமீன் சொல்கிறான். அவர் மிகப்பெரிய துஆ உடையவராக இருந்தார். சரி, ஆகவே இன்று நாம் ஹதீஸிலே சொல்லப்பட்ட இந்த துஆவை நன்கு கவனமாக கேட்டு மனதிலே பதிய வைத்து மனப்பாடம் செய்து நமது பிள்ளைகளுக்கும் கற்றுக் கொடுத்து வாழ்நாளிலே இந்த கவலையை மறப்பதற்காக நாமும் இந்த துஆவை கேட்போமாக. இந்த துஆவை கேட்பதோடு இதன் முக்கிய கருத்தாகிய இந்த பிரார்த்தனையில், இந்த துஆவில் என்ன சொல்லப்படுகிறதோ அதை வாழ்க்கையில் எடுத்து நடப்போமாக. ரசூலுல்லாஹுடைய ஒவ்வொரு ஹதீஸும், ஒவ்வொரு துஆவும், அது வெறும் துஆவாக இறைஞ்சுதலாக மட்டும் இல்லாமல் அது நமக்கு ஒரு பெரிய தத்துவத்தை, அடிப்படையை, கொள்கையை, ஒழுக்கத்தை, ஞானத்தை, கல்வியை போதிக்கக்கூடியது. எந்த ஒரு துஆவாக இருந்தாலும் சரி, அந்த துஆ ஒன்று கொள்கையை போதிக்கும். அந்த துஆ அப்துக்குரிய, அடியானுக்குரிய, அடிமைக்குரிய, அல்லாஹுவின் அடிமைக்குரிய இலக்கணங்களை, லட்சியங்களை, அந்த பண்புகளை அந்த துஆ போதிக்கும். அல்லது நல்லொழுக்கங்களை, நற்சிந்தனைகளை, நல்ல பண்புகளை போதிக்கக்கூடியதாகவும் அந்த துஆ இருக்கும். துஆவுடைய கருத்தோடு இதுவும் அந்த பிரார்த்தனையிலே அடங்கும். இதை நாம் கவனத்திலே வைக்க வேண்டும். பெரும்பாலானவர்கள் துஆ கேட்கும் போது வெறும் அதை துஆவோடு நிறுத்திக் கொள்கிறார்கள். அதில் சொல்லப்பட்ட கருத்துக்களை சிந்தித்து, அதில் சொல்லப்பட்ட வழிகாட்டுதல்களை அவர்கள் பின்பற்றி ஏற்று நடப்பதில்லை. எனவேதான் அந்த துஆ அவர்களின் வாழ்க்கையில் மாற்றங்களை ஏற்படுத்துவதில்லை. என்ன சொல்ல வந்தோம்? பலர், நல்ல கவனமா கேளுங்க, சிந்தித்து பாருங்கள், வீடுகளுக்கு திரும்பி, பலர் பிரார்த்தனைகளை, துஆக்களை கேட்பார்கள். அந்த துஆக்களில் சொல்லப்பட்ட வழிகாட்டுதல்களின்படி நடக்க மாட்டார்கள், அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். துஆ இவருக்கு அசர் பண்ணணுமா, இவருக்கு துஆ வந்து இவருக்கு வேலை செய்யணுமா, எப்படி வேலை செய்யும், மருந்து சீட்டை மட்டும் கையில் வச்சுக்கிட்டு அதையே திரும்ப திரும்ப படிச்சுக்கிட்டே இருந்து எனக்கு மருந்து வேலை செய்யலனா, மருந்து நீ வாங்கலை, அதை சாப்பிடலை, மருந்து எப்படி வேலை செய்யும்? அப்ப பிரார்த்தனைகளை பலர் வெறும் நாவோடு சப்தமாக வெளியாக்குவதோடு, நாவில் சப்தமாக வெளியாக்குவதோடு நிறுத்திக் கொள்கிறார்கள். புரியுதுங்களா புரியலையா, நல்ல விவரமா சொல்லட்டுமா? துஆக்களை நாவில் சப்தமாக வெளியாக்குவதோடு நிறுத்திக் கொள்கிறார்கள். அதில் சொல்லப்பட்ட நற்சிந்தனைகளை, நல்லொழுக்கங்களை, நல்ல போதனைகளை பற்றி சிந்திப்பதற்கு அவர்களுக்கு நேரமே இருப்பதில்லை, அதை பற்றி உண்டான கவனமே இருப்பதில்லை. அதுக்கு இன்னொரு ஒரு பெரிய காரணம் என்ன தெரியுமா? அந்த துவாலாம் அரபியில் இருக்குது, இவருக்கு அரபியே தெரிகிறது கிடையாது. அப்படியே படிச்சு படிச்சு ஓதுறதுனால என்ன சிந்தனை வரும்? இப்போது நாம் பிரார்த்தனைக்குள், அந்த துவாவிற்குள் செல்வோம். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹுவிற்கு முன்னால், அந்த அரசுடைய அதிபதிக்கு முன்னால், அந்த அகிலங்களின் அரசனுக்கு முன்னால் அடக்கி ஆளுகிற, எதிலும் தனக்கு இணையும் துணையும் கூட்டும் பங்காளியும் சமமானவர்களும் இல்லாத அந்த ரஹ்மானுக்கு முன்னால், அந்த ரஹீமுக்கு முன்னால் நமது ஹபீப் முஹம்மது முஸ்தபா அவர்களுக்கு நமது உயிர், பொருள், குடும்பம், நமது தாய் தந்தை அனைவரும் அர்ப்பணமாகட்டுமாக. அவர்கள் பணிவதை பாருங்கள். அல்லாஹும்ம இன்னி அப்துக், அல்லாஹும்ம இன்னி அப்துக், இப்னு அப்திக், இப்னு அமதிக். அல்லாஹ்விற்கு முன்னால் பணிகிறார்கள். அல்லாஹ், அல்லாஹ், என் அல்லாஹ், என் அல்லாஹ்வே, இன்னி அப்துக், நான் உனது அடிமைத்தான். நான் ரசூலாக இருக்கலாம், நபியாக இருக்கலாம். என்னை ரசூலாக ஆக்கியது, நபியாக ஆக்கியது நீ. என்னை இமாமுல் முர்சலீனாக, காத்தமுல் அம்பியாவாக ஆக்கியது நீ. நான் உனக்கு யார்? இன்னி அப்துக், நான் உனது அடிமை, நான் உனது அப்து. இன்னி அப்துக, அல்லாஹ் ஒருவனை தனது அடிமையாக ஏற்றுக்கொண்டு விட்டால் அதற்கு மேல் ஒரு சிறந்த பாக்கியம் இல்லை. وَعِبَادُ الرَّحْمَانِ அல்லாஹ் சொல்கிறான், இன்னஹு கான அப்தன் ஷகூரா வஸ்குர் இபாதனா. நபிமார்களை பற்றி சொல்லும்போது அவர்களை எல்லாம் தனது அடிமைகளாக சிலாகித்து சொல்கிறான். அல்லாஹும்ம இன்னி அப்துக, அல்லாஹுவே, நான் உனது அடிமை. அல்லாஹ், இன்னி அப்துக், அதாவது நீ எனது எஜமானன், எனக்கு உரிமையாளன், எனக்கு சொந்தக்காரன், நான் உனது அடிமை. அதாவது நான் ஒரு ஃபகீர், அதாவது நான் ஒரு பலவீனமானவன், நான் ஒரு இயலாதவன். எதையும் செய்வதற்கு, உரிமையாக்கிக் கொள்வதற்கு, எதையும் எனக்கென நன்மைகளை தேடிக் கொள்வதற்கு அல்லது தீமைகளை தடுத்துக் கொள்வதற்கு இயலாத, அதாவது நல்ல அழுத்தமான அர்த்தத்திலே சொல்வதாக இருந்தால், எந்த வக்குமற்ற, வக்கில்லாதவன் என்று சொல்கிறோம் அல்லவா, ஆபுத், முழுக்க முழுக்க தனது எஜமானன் ஒருவனையே நம்பி, அவனையே சார்ந்து, அவன் மீதே பொறுப்புகளை சாட்டி, அவனுடைய துணை கருணை இல்லாமல் எனக்கு எதுவும் கிடைக்காது, அவன்தான் எனக்கு எல்லாவற்றிற்கும் என்று சார்ந்து இருக்கக்கூடிய ஒரு முழுமையான, உண்மையான, விசுவாசமுள்ள இறைவனின் பொருத்தத்தை, தனது எஜமானனின் பொருத்தத்தை மட்டுமே தேடுகிறவன் தான் உண்மையான அபுத். யா அல்லாஹ், அந்த அபுது நான், இன்னி அபுது. சொல்வது புரிகிறதா? இந்த வார்த்தையை சொல்வதற்கு தகுதியும் இருக்க வேண்டும். செய்வதெல்லாம் தனது மன இச்சையின்படி, நடப்பதெல்லாம் அல்லாஹ்வின் கட்டளைக்கு மாற்றமாக, சிந்திப்பது, பார்ப்பது, கேட்பது, வாழ்க்கையின் கோலங்கள் அத்தனையும் அல்லாஹ்வின் கட்டளைக்கு மாற்றமாக இவன் அல்லாஹ்விற்கு முன்னால் நின்று கொண்டு இந்த துஆவை ஓதினால் அவன் உண்மையாளனா, அவன் பொய்யனா சொல்லுங்க. அவன் தன்னை இந்த துஆவை அவன் ஓத நினைக்கிறான், ஓத ஆசைப்படுகிறான். அல்லாஹ்விற்கு முன்னால் இந்த பிரார்த்தனையை ஆக்கும், பிரார்த்தனையை ஆரம்பிக்கும் போதே அல்லாஹ் சொல்லிடுவான், ரிஜெக்ட் கேஸ்ல தூக்கி இவனை குப்பையில போடுங்கன்னு சொல்லிட்டு. ரிஜெக்ட் கேஸ்ல, புரியலையா சொல்றது, என்னோட தான் இருக்கிறீங்களா, இங்கேயும் போயிட்டீங்களா, ரிஜெக்ட் கேஸ்ல இவனை மார்க் பண்ணி தூக்கி குப்பையில போட்டுருவோம். ஹதீஸிலே வருகிறது, செல்வ காலங்களிலே, வசதியான காலங்களிலே அல்லாஹுவை மறந்துவிட்டு, கஷ்டமான, துக்கமான, துயரமான காலங்களிலே அல்லாஹ், அல்லாஹ் என்று அழைக்கும் போது அப்போது சொல்லப்படுகிறது, இது என்ன ஒரு மோசமான சப்தமாக இருக்கிறது, என்ன ஒரு அறியப்படாத சப்தமாக இருக்கிறது. வாழ்க்கையின் வசதிகளில் எல்லாம் அல்லாஹுவை மறந்து விட்டான். துக்கம் வரும்போது திருந்தாமல், கவனத்தில் வைக்கணும், துக்கம் வரும்போது, பிரச்சனை வரும்போது திருந்தாமல் அல்லாஹுவின் பக்கம் வெறும் பிரார்த்தனை மட்டும் செய்கிறான், கை மட்டும் தூக்குகிறான். இவனுடைய பிரார்த்தனை ஏற்றுக்கொள்ளப்படுவதில்லை. உனது இறைவனை வசதியான காலங்களிலே நீ அறிந்து கொள். தஆரஃப் ரப்பக ஃபிர் ரஹா யஅரிஃபுக ஃபி ஷிட்டதி. நீ வசதியாக இருக்கும் போது, கை நிறைய சம்பாதிக்கும் போது, செல்வ செழிப்போடு இருக்கும் போது உனது இறைவனை நீ அறிந்து கொள். நீ கஷ்டமாக இருக்கும் போது அவன் உன்னை அறிந்து கொள்வான். அவன் எப்போது அறிந்து கொள்வான் என்ன பொருள்? நீ அவனை அழைத்தாயல்லவா, பிரார்த்தனை செய்தாயல்லவா, அவனுக்கு அடிபணிந்து வாழ்ந்தாய் அல்லவா வசதியான காலத்திலே. இப்போது நீ சிரமத்தில் இருக்கும் போது அவன் உனக்கு கை கொடுப்பான், அவன் உனக்கு உதவுவான். புரியுதுங்களா? அப்ப அல்லாஹும்ம இன்னி அப்து, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை சொன்னார்கள் என்றால் அதற்கு அவர்கள் முழுமையாக தகுதி உடையவர்களாக இருந்தார்கள். இரவெல்லாம் கால் கடுக்க வணங்கிவிட்டு தனது மனைவி ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா கேட்டபோது அல்லாஹ்வின் தூதரே இப்படி சிரமப்படுகிறீர்களே, அப்போது சொன்ன வார்த்தை என்ன? அஃலா அகூன அப்தன் ஷகூரா, நன்றி விசுவாசமுள்ள ஒரு அடிமையாக நான் ஆக வேண்டாமா ஆயிஷா? அப்ப இந்த அபுத் என்ற வார்த்தையை சொல்லும் போதே ரப்புக்கு முன்னால் முற்றிலுமாக சரணடைந்து அந்த உணர்வோடு அல்லாஹும்ம இன்னி அப்து, நடுங்க வேண்டும் உள்ளங்கள் எல்லாம் எஜமானனுக்கு முன்னால் பேசுகிறோமே என்று. துவா இப்படி கேட்டுக்கிட்டே இருப்பாரு, இப்படி சொறிவாரு, அப்புறம் இப்படி சொறிவாரு, அப்புறம் இந்த பக்கம் சொறிவாரு, அப்புறம் இந்த பக்கம் திரும்புவாரு, திடீர்னு செல்போன் எடுக்கும், அதையும் எடுத்து பேசிப்பாரு. இவர் துவா கேட்டுட்டு உட்கார்ந்துருக்கிறாரு. வேலைக்கு ஆகுமா இந்த துவா? எப்படி துவா கேட்டுக்கிட்டு இருக்கும் பொழுது தலையில கொஞ்சம் சொறியிருது, இடுப்புல கொஞ்சம் சொறியிருது, கழுத்துல கொஞ்சம் சொறியிருது, அப்புறம் பாக்கெட்டை தூக்கி பாத்துக்கிற வேண்டியது, அப்புறம் ஒரு ஒன்று இருக்கு இந்த காலத்துல, என்னது முசீபத், என்னது முசீபத், அதை தூக்கி கொஞ்சம் பாத்துக்கிறது, எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இவர் துவாவும் கேட்டுட்டு உட்கார்ந்துருக்கிறார். அதனாலதான் இந்த காலத்துல பள்ளிவாசல்லாம் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா படைப்பாளனை தொடர்பு கொள்ள வரும்போது படைப்பினங்களின் தொடர்பு எதற்கு ரொம்ப அழகான வார்த்தை தான் அது, எழுதி போட்டு வச்சிருக்கிறேன், சிந்திக்க வேண்டிய வார்த்தை. படைப்பாளனை தொடர்பு கொள்ளும் போது படைப்பினங்களின் படைப்பினங்களோடு தொடர்பு எதற்கு? நம்மளும் இந்த அலுவலகம் ஆரம்பிச்சு பயன் செய்யற காலத்திலிருந்து சொல்லிக்கிட்டே இருக்கிறோம், செல்போனை சுவிச் ஆஃப் பண்ணிட்டு வாங்க, சுவிச் ஆஃப் பண்ணிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு. ஆனா எப்படியாவது ஒரு நாலு செல்போன் அடிச்சிருது மாஷா அல்லாஹ். அல்லாஹும்மா இன்னி அப்துக, அல்லாஹ் அல்லாஹுவே நிச்சயமாக நான் உனது அடிமை. அப்படியே நின்று விட வேண்டியதுதான், நான் உனது அடிமை அல்லாஹ். அப்ப அடிமையின் விருப்பம் எதுவாக இருக்க வேண்டும்? எஜமானனின் விருப்பமாக இருக்க வேண்டும். அடிமையின் செயல் எதுவாக இருக்க வேண்டும்? எஜமானனின் கட்டளையாக இருக்க வேண்டும். அடிமை எதை செய்ய மாட்டான்? எஜமானனுக்கு எது பிடிக்காதோ அதை அடிமை செய்ய மாட்டான். அடிமை யாரை நேசிப்பான்? எஜமானன் யாரை நேசிப்பானோ அவரை அடிமையும் நேசிப்பான். அடிமை யாரை வெறுப்பான்? எஜமானன் யாரை வெறுப்பானோ அவனை அடிமையும் வெறுப்பான். அதுதான் நபியுடைய நிலை. தந்தையாக இருந்தாலும் தாயாக இருந்தாலும் தனது தன்னை வளர்த்த சிறிய தந்தையாக இருந்து தன்னை வளர்த்த அபு தாலிபாக இருந்தாலும் தனது உறவினர்களாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் சரி, அல்லாஹுவின் விஷயத்தில் யாரோடும் எந்தவிதமான சமரசமும் செய்து கொள்ளாதவர்கள் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹும்ம இன்னி அப்துக், பிறகு சொல்கிறார்கள் இப்னு அப்துக. எந்த அளவு தனக்கு பணிவை வரவழைக்கிறார்கள், எந்த அளவு தனது நஃப்ஸுக்கு பணிவை பற்றி உணர்த்துகிறார்கள், ரப்புடைய வல்லமையை உணர்த்துகிறார்கள், இப்னு அப்துக், அல்லாஹ்வே நான் உனது அடிமையின் மகன், நான் உனது அடிமையின் மகன். கொஞ்சம் இந்த இடத்திலே நிறுத்தி நிதானித்து பாருங்கள், ஒரு இளவரசன் சொல்லும்போது எப்படி இருக்கும். தனது தந்தை ஒரு பெரிய உலகத்தை ஆளக்கூடிய அரசனாக இருக்கின்ற நிலையிலே ஒரு இளவரசன் இதை கூறுவானேயானால், தனது தந்தை ஒரு பெரிய செல்வந்தராக இருக்கும் நிலையில் இதை கூறுவானேயானால் பொருள் உணர்ந்து, எப்படி பொருள் உணர்ந்து இதை கூறுவானேயானால் அவனுடைய உள்ளம் நிச்சயம் சுத்தமடையும். பெருமைகளை விட்டு, அகம்பாவத்தை விட்டு, கர்வத்தை விட்டு, ஆணவத்தை விட்டு, பகட்டான எல்லா செயல்களை விட்டு நிச்சயம் தூய்மை பெறும். அல்லாஹும்ம இன்னி அப்துக இப்னு அப்துக், யா அல்லாஹ் உனது அடிமையின் மகன்னா, நான் உனது அடிமை, உனது அடிமையின் மகன் இப்னு அப்துக, உனது அடிமை பெண்ணுடைய மகன். அப்துன் ஆண் அடிமைக்கு சொல்லப்படும், அமதுன் பெண் அடிமைக்கு. நானும் உனக்கு அடிமை, எனது தாயும் தந்தையும் உனது அடிமைகள், அந்த அடிமைகளுக்கு பிறந்த அடிமை நான் உனக்கு முன்னால் வந்திருக்கிறேன் அல்லாஹ். இப்படிப்பட்ட வார்த்தை பாருங்கள் கண்ணியத்திற்குரியவர்களே. அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஹி இல்லாமல் பேச மாட்டார்கள். அவர்கள் ரசூல் என்பதற்கு, அவர்கள் தூதர் என்பதற்கு கோடிக்கணக்கான ஆதாரங்களை சொல்லலாம், குர்ஆனில் இருந்து சொல்லலாம். அவர்களுடைய ஹதீஸ் ஒவ்வொன்றும் கொஞ்சம் நல்ல கவனமா கேட்டுக்கொள்ளுங்க, ஃபித்னாவுடைய காலத்திலே நாம் இருக்கிறோம். அவர்களுடைய ஹதீஸ் ஒவ்வொன்றும் அவர்களை நபி என்று அறைகூவல் விடுக்கிறது. ஆனால் சிலருக்கு ஹதீஸுகள் சந்தேகத்தையே ஏற்படுத்திக் கொண்டு நாளுக்கு நாள் ஹதீஸுகளை குறைத்துக் கொண்டு வெட்டி கொண்டே வருகிறார்கள். கடைசியிலே அவர்களுடைய கதை குரங்கு ரெண்டு பூனைக்கு இடையில ஆபத்தை பங்கு வச்ச கதையா மாறப்போ. அந்த கதை தெரியுமா? ஒரு குரங்கு ரெண்டு பூனைக்கு இடையில ஆபத்தை பங்கு வச்சுச்சுன்னு சொல்லுவாங்க. போட்டுச்சான், இந்த பக்கம் கூட இருந்துச்சான், இந்த பக்கம் குறைஞ்சிருந்துச்சான், கொஞ்சம் எடுத்து பிச்சு தின்னுச்சான், அப்ப இந்த பக்கம் அப்புறம் கூட்டின உடனே இதுல இருந்து எடுத்து தின்னுச்சான், கடைசியில் என்னாச்சு? அங்க ஆப்பம் ஒண்ணுமே கிடையாது. யஹூதி அந்த ஆதீசம் இருக்கிறான், நசராணி இந்த ஆதீசம் இருக்கிறான், தீக்கா இந்த ஆதீசம் இருக்கிறான், அவன் இந்த ஆதீசம் இருக்கிறான், அவனுக்கு இந்த ஹதீசு புரியல அப்படின்னு ஹதீசை இவர் அப்படியே ஃபில்டர் பண்ணி வெட்டி 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 சுத்தம் பண்றாராம். கடைசியில் என்ன கிடைக்கும் இருக்கு? லா ஹவ்ல வலா குவ்வத்த இல்லா பில்லா. உலக உள்ளத்திலே சந்தேகங்களை தவிர, குழப்பங்களை தவிர எதுவுமே மிஞ்சாது. புரியுதா இல்லையா? இது ஒரு தனி மனிதரை பற்றி சொல்லவில்லை, அவரை சார்ந்திருக்கிற சமூகத்தார்கள் அப்படி மாறிக்கொண்டிருக்கிறார்கள். ஒருவரை பற்றிய பேச்சல்லது, அந்த ஜமாத்தின் கொள்கையே இப்படி ஹதீசுகளை மறுக்கும் பாணியிலே சென்று கொண்டிருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும், இனம் காண வேண்டும். அப்ப அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னை பற்றி அல்லாஹுவிற்கு முன்னால் சொல்கிறார்கள். ஏன் அல்லாஹுவிற்கு தெரியாது? சில பேர் சொல்வாங்க, நாங்க எதுக்குங்க துவா கேட்கணும், எல்லாவும் அல்லாஹுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு. இவன் பெருமை பிடித்தவன், அகம்பாவக்காரன் என்று பொருள். புரியுதா இல்லையா? என் தேவையெல்லாம் அல்லாஹுக்கு தெரியும், நான் ஒன்றும் கேட்க மாட்டேன் அப்படின்னு. ஒன்றும் கிடையாது, இம்மையிலும் ஒன்றும் கிடையாது, மறுமையிலும் ஒன்றும் கிடையாது, கேவலத்திற்குரியவனாக இருப்பாய். உதுஉனி அஸ்தஜிப் லக்கும் இன்னல் லதீன யஸ்தக்பிரூன அன் இபாததி சயத்குலூன ஜஹன்னம தாஹிரீன். அல்லாஹ் கூறுகிறான், பிரார்த்தனை கேளுங்கள், இறைஞ்சுங்கள், மன்றாடுங்கள், நான் உங்களுக்கு பதில் கொடுப்பேன். எனது இபாதத்தை விட்டு யார் பெருமை அடிக்கிறார்களோ நரகத்தில் கேவலமாக நுழைவார்கள். எதை குறித்து அல்லாஹ் கூறுகிறான்? எதை குறித்து? துவா கேட்காமல் இருப்பவர்களை குறித்து அல்லாஹ் கூறுகிறான். அப்ப அல்லாஹ்விற்கு தெரியுமே நம்மை பற்றி, அல்லாஹ்விற்கு தெரியுமே நம்மை பற்றி, அதை கூறித்தான் நாம் துவா கேட்க வேண்டும் என்றால் ஆம் அப்படித்தான். எதற்காக கூறப்படுகிறது? கொஞ்சம் அப்படியே சில நபிமார்களின் பிரார்த்தனைக்குள் சென்று திரும்ப வருவோம். நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், சரி கொஞ்சம் முன்னாடி போவோமே, நம்ம அத்தாட்ட. யார் நம்ம அத்தா? ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். ரப்பனா வலம்னா அன்ஃபுஸனா, முதலில் தனது நிலைமையை சொல்கிறார்கள். யாரெல்லாம் நான் எனக்கு அநியாயம் இழைத்துக் கொண்டேன், என்னை மன்னி, என் மீது கருணை காட்டு என்று சொல்வதற்கு முன்னால், யாரெல்லாம் நான் எனக்கு அநீதி இழைத்துக் கொண்டேன். அல்லாஹ்விற்கு முன்னால் தனது குற்றத்தை ஒப்புக்கொண்டு தனது நிலையை விவரிக்கிறார்கள். அடுத்து நூஹ், ரப்பி இன்னி மக்லூப், ரப்பி இன்னி மக்லூப், இறைவா நான் தோற்றுவிட்டேன், நான் பலவீனப்பட்டு விட்டேன், இந்த மக்கள் என்னை வென்று விட்டார்கள், என்னை மிகைத்து விட்டார்கள், என்னை நசுக்கி விட்டார்கள், என்னை கல்லறிந்து கொல்ல முயற்சிக்கிறார்கள், ரப்பி இன்னி மக்லூபுன் ஃபன்தஸிர், எனக்காக நீ உதவிக்கு வா அல்லாஹ். ஜகரியா அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம், ரப்பி இன்னி வஹனல் அஜ்மு மின்னி வஷ்தஅலர் ரஸு ஷைபா, அல்லாஹ் எனது எலும்புகள் எல்லாம் பலவீனப்பட்டு விட்டன, எனது முடியெல்லாம் நரைத்து விட்டது, எனக்கு ஒரு குழந்தையை கொடு அல்லாஹ். இன்னி ஹிஃப்துல் மவாலிய மின் வராயி வகானத் இம்ரஅத்தி ஆகிரா ஃபஹப் லீ மின் லதுன்க வலியன் யரிசுனி வயரிசு மின் ஆலி யஅகூப் வஜ்அல்ஹு ரப்பி ரதியா. எப்படி சொல்கிறார்கள், தனது பலவீனத்தை சொல்கிறார்கள் அல்லாஹ்விற்கு முன்னால். யூனுஸ் நபி போய் மாட்டிக்கிட்டாங்க, எங்க மாட்டினாங்க, எங்கேயும் போய் ரூம்ல மாட்டினாங்கன்னு நினைச்சுக்காதீங்க, மீன் வயிற்றிலே மாட்டிக்கொண்டார்கள். சரியான மாட்டுதல், அந்த மாதிரி உலகத்தில் யாருமே மாட்டி இருக்க மாட்டாங்க, அந்த மாதிரி மாட்டிக்கொண்டார்கள். அங்கு என்ன செய்கிறார்கள், லா இலாஹ இல்லா அந்த சுபஹானக இன்னி குந்து மினல்லாலமீன், தன்னை பற்றி அல்லாஹ்விடத்திலே சொல்கிறார்கள், யா அல்லாஹ் ரொம்ப பெரிய பாவி ஆயிட்டல்லா, இன்னி குந்து மினல்லாலமீன், அநியாயக்காரர்கள் ஒருவனாக நான் ஆகிவிட்டேன். நினைத்து பாருங்கள் அல்லாஹ் சொல்கிறான், உலகத்தில் அப்படி ஒரு நோய் எவருக்கும் ஏற்பட்டதில்லை. அவர் சொல்கிறார், ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறேன், ரொம்ப சிரமத்திலே இருக்கிறேன், எல்லா நோய்களும் என்னை தீண்டிவிட்டன, நீ கருணையாளர்களுக்கெல்லாம் கருணையாளன். அப்ப நபிமார்களை நீங்கள் பார்த்தீர்கள் என்றால், இது ஒரு சில உதாரணங்கள், குர்ஆனை நீங்கள் திறந்து படிக்கும் போது இன்னும் நிறைய உதாரணங்களை நீங்கள் பார்க்கலாம். அங்கே அந்த நபிமார்கள் தங்களை பற்றி அல்லாஹ்விற்கு முன்னால், தனது பலவீனத்தை பற்றி, தனது இயலாமையை பற்றி, தனது தேவையை பற்றி, தனது நிலைமையை பற்றி கூறிவிட்டு அல்லாஹுவை புகழ்ந்து அல்லாஹ்விடத்திலே கேட்பதை பார்க்கிறோம். எதற்காக வேண்டி, நமது நிலைமை அல்லாஹ்விற்கு தெரியாது என்பதற்காக அல்ல. இப்ராஹிம் நபி சொன்னதை பாருங்கள், ரப்பனா இன்னக தஅலமு மா நுக்ஃபி வமா நுஅலின் வமா யக்ஃபா அலல்லாஹி மின் ஷை. அல்லாஹ்விடத்திலே குழந்தையை கேட்கும்போது, அல்ஹம்துலில்லாஹி அல்லதி வஹப லி அலல் கிபர் இஸ்மாயில் வ இஸ்ஹாக், அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும், எனது வயோதிகத்திலும் எனக்கு குழந்தையை கொடுத்தானே, இஸ்ஹாக்கை கொடுத்தானே, இஸ்மாயிலை கொடுத்தானே என்றெல்லாம் அல்லாஹுவை புகழ்ந்து விட்டு, ரப்பி ஜஅல்னி முகீம ஸலாத்தி வ மின் ஸுர்ரியத்தி, என்னை தொழுகையில் நிலைநிறுத்தக்கூடியவனாக ஆக்கு, எனது குடும்பத்திலும் அப்படி ஆக்கு என்று கேட்டுவிட்டு சொல்கிறார்கள், ரப்பனா இன்னக தஅலம் மா நுக்ஃபி வ மா நுஅலின் வ மா யக்ஃபா அலல்லாஹி மின் ஷை. யா அல்லாஹ், நாங்கள் மறைத்தாலும் வெளிப்படுத்தினாலும் உனக்கு நிச்சயமாக அது தெரியும், நிச்சயமாக வானம் பூமியில் மறைந்தது எதுவும் உனக்கு கிடையாது. அப்படி இருக்க இந்த துஆவிலே நாம் எதற்காக இப்படி சொல்கிறோம் என்றால், துஆ கேட்பவரிடத்திலே, துஆ கேட்பவரிடத்திலே பணிவின் உச்சநிலை ஏற்பட வேண்டும், இறைஞ்சுதலின் உச்சநிலை, தான் முழுமையாக பலவீனமானவன், தேவை உள்ளவன், கதியற்றவன் என்பதை அவன் உணர வேண்டும். அதை தனது நஃப்ஸுக்கு நினைவுபடுத்தும் விதமாக அதை அல்லாஹ்விற்கு முன்னால் நான் ஒப்புக்கொள்கிறேன். இக்ரார், எப்படி இக்ரார், யாரெல்லாம் நான் இதை ஒப்புக்கொள்கிறேன், நான் அடிமை என்பதை ஒப்புக்கொள்கிறேன், தேவை உள்ளவன் என்பதை ஒப்புக்கொள்கிறேன், நான் பலவீனமானவன், கதியற்றவன், உனது அருள் இல்லாமல் என்னால் எதையும் சமாளிக்க முடியாது, செய்ய முடியாது என்பதை நான் உனக்கு முன்னால் பணிவோடு ஒப்புக்கொள்கிறேன் என்று, இது என்ன ஒரு இக்ரார், ஒரு ஒப்புதல் வாக்கு மூலம் அல்லாஹ்விற்கு முன்னால் தனக்கு நினைவூட்டும் விதமாக. அப்ப இந்த பணிவோடு எந்த பிரார்த்தனை கேட்கப்படுகிறதோ அந்த பிரார்த்தனை தான் பதிலளிக்கப்படுவதற்கு மிக நெருக்கமானது. அப்ப நமது பிரார்த்தனைகள் அதற்குரிய பதில் தாமதமாக வருகிறது என்றால், அதற்கு காரணங்களை பட்டியல் போட்டால் அதிலே ஒரு காரணம் என்ன, அந்த துஆவிலே அல்லாஹ்விற்கு முன்னால் பணிய வேண்டிய அளவு பணியிதழ் இருந்திருக்காது, அப்படி பணிந்து இறைஞ்சி பலவீனப்பட்டு கேட்டிருந்தால் நிச்சயம் அல்லாஹ் கொடுத்திருப்பான். ஏனென்றால் சத்தியமிட்டு அல்லாஹ் சொல்கிறான், திக்கற்றவன் கதியற்றவன் நிர்பந்தத்திற்குள்ளானவன், அவன் அழைக்கும் போது அவனுக்கு என்னை தவிர பதில் அளிப்பவன் யார் இருக்கிறான்? திக்கற்றவன் தெரியுதா? உதாரணம் சொல்லுங்க பார்க்கலாம். ஏதாவது திக்கற்றவர் கதியற்றவர் அவருக்கு ஒரு உதாரணம் சொல்லுங்க பார்க்கலாம். அதே போல இன்னொரு உதாரணம் பாருங்க. நடு கடல்ல மாட்டிக்கிட்டான், ஒரு தோணியில போறான், ஏதோ ஒரு போட்ல போய் உடஞ்சி போய் எல்லாம் காணாம போயிடுறாங்க. ஆளுங்க யாருமே இல்ல, இருட்டு, ராத்திரி ஆயிடுச்சு. ஒரே ஒரு உடஞ்ச பலகைய பிடிச்சுக்கிட்டு தத்தளிச்சுக்கிட்டு இருக்கிறான். எப்படி இருக்கு நிலைமை? இந்த மாதிரியான கண்டிஷனுக்கு பேர் தான் அல்புல் தர். ஏதாவது உதவியை எதிர்பார்க்க முடியுமா மனிதர்களிடத்திலிருந்து, படைப்புகளிடத்திலிருந்து? ஒருத்தன் காட்டுக்கு போனா, காட்டுக்கு போனா இருட்டாயிருச்சு, மிருகங்களுடைய சப்தம், மரத்து மேல ஏறி உட்கார்ந்து இருக்கிறான், இறங்குறதா, மேலேயே உட்கார்ந்து இருக்கிறதா, மேல உட்கார்ந்து இருந்தா பாம்பு வந்துருமா, கீழே இறங்கினா மிருகம் வந்துருமா, எங்க போறது, பள்ளமா மேடான்னு தெரியாம இருக்கிறான் பாருங்க. திக்கற்றவன் கதியற்றவன் அந்த மாதிரி ஒரு நிலை. அப்ப அந்த நிலையில அவனுடைய உள்ளம் எப்படி இருக்கும் நினைத்து பாருங்க. அப்ப அந்த நிலைக்கு நாம் கொண்டு வர வேண்டும் நமது உள்ளத்தை. அப்ப கிளம்புது பாருங்க துவா, அப்ப கிளம்புது பாருங்க துவா. நேர வானத்தின் கதவை தட்டி கொண்டே இருக்கும், திறக்கப்பட்டுவிடும் கதவுகள் அதற்காக. அதைத்தான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அநீதி இழைக்கப்பட்டவனின் பிரார்த்தனையை நீ பயந்து கொள், அதற்கும் வானத்திற்கும் இடையிலே ஒரு திரை இருப்பதில்லை. அப்ப அந்த பணிவுக்காக வேண்டிதான் இவ்வளவு பெரிய விஷயத்தை சொல்கிறார்கள். சரி, கண்ணியத்திற்குரியவர்களே, அடுத்து ஹதீஸுடைய துவா நீண்டு வருகிறது. அதை சொல்வதற்கு முன்னால் ஆரம்பத்திலே இதை சொல்லிக் கொள்கிறேன், இந்த அளவு அடியான் அல்லாஹ்விற்கு முன்னால் பணிந்து விட்டாலே போதும், அவனது கவலைகள் எல்லாம் பஞ்சா பறந்துவிடும். சுபஹானல்லாஹ், தவக்குள் வந்துவிடும். அல்லாஹும் அவனுடைய உள்ளம் அல்லாஹுவை கொண்டு அப்படியே திருப்தி அடைந்து விடும். தனது மௌலாவின் பக்கம் அவன் சார்ந்து விட அப்படியே தனது ரப்பின் பக்கம், தனது மௌலாவின் பக்கம் அவன் அப்படியே தன்னை அணைத்துக் கொள்ள ஒரு பச்சிலம் குழந்தையை அழுது கொண்டு, அல்லது தனது பெத்தாயை இழந்துவிட்டு தடுமாறிக்கொண்டிருக்கிற நேரத்தில், அழுது கொண்டிருக்கிற நேரத்திலே அந்த தாய் அந்த குழந்தையை தேடி வந்து அதை அணைத்து, அதை அள்ளி தூக்கி தனது நெஞ்சிலே அணைத்து அந்த குழந்தையை தட்டி கொடுக்கும் போது அந்த குழந்தைக்கு ஏற்படுகிற, எப்படி இருக்கு நினைச்சு பாருங்க, எவ்வளவு அந்த குழந்தைக்கு சந்தோஷமா இருக்கும். தனது அந்த குழந்தையை தட்டி கொடுக்கும் போது, தழுவும் போது, முத்தமிடும் போது அந்த குழந்தைக்கு ஏற்படுகிற ஒரு பெரிய அந்த மன ஆறுதலை போன்று, அல்லது அதைவிட மிகப்பெரிய ஆறுதலை பெறுவான் அடியான் எப்போது அல்லாஹ்விற்கு முன்னால் பணிந்து அவனை தன்னுடைய எஜமானனாகவும் தன்னை அவனுடைய அப்தாகவும் இக்ரார் செய்யும் போது. சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன். சொல்றது புரியுதா? புரிய முயற்சி செய்யுங்க. லா இலாஹ இல்லல்லாஹ், நாஸியதி பியதிக், நாஸியதி பியதி. அடுத்த வார்த்தை, யா அல்லாஹ், என் இந்த உச்சி முடி இருக்குல்ல முன்னாடி, இந்த பக்கம் முடி பிடிச்சு இழுக்கிறாங்களா, இந்த நெற்றி முடி இந்த சைடு உள்ளது, நாசிய தீபி எதி, எனது நெற்றி முடி உன் கரத்திலே இருக்கிறது, நீ எப்படி நாடுவாயோ அப்படி என்னை நீ புரட்டி எடுக்கலாம். எப்படி நீ நாடுவாயோ அப்படி நீ என்னை புரட்டி எடுக்கலாம், முழுமையாக நான் உனது கட்டுப்பாட்டுக்குள் உனது கண்ட்ரோலில் இருக்கிறேன். இது கண்ணியத்திற்குரியவர்களே, இன்னும் அதிகமான ஒரு பலவீனத்தை, ஒரு இயலாமையை, தனது அடிமைத்தனத்தை உணர்த்தக்கூடிய ஒரு வார்த்தை இது. பொதுவா முடிய பிடிச்சி இழுத்து அடிச்சான்னு சொல்லுவாங்க. ஏ, எதை வேணாலும் புடி, முடிய மட்டும் பிடிச்சிடாது, தலையில மட்டும் கை வச்சிடாது. வீரம் பேசும்போது என்ன அர்த்தம்? மனிதனுடைய இந்த தலை என்பது ஒரு கண்ணியமான ஒன்று, அதில் முடி என்பது அது ஒரு கண்ணியம். முடிய பிடிச்சி இழுத்தான் இந்த புருஷன் மனைவி, கணவன் மனைவி சண்டையில் பார்த்தீங்கன்னா முடிய பிடிச்சி அடிச்சான்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரிலாம் அடிச்சிடாதீங்க தயவு செய்து. என்ன அப்படிலாம் அடிக்க கூடாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்க, அடிக்க வேண்டிய தேவை ஏற்பட்டால் சின்ன மிஸ்வாக் குச்சி வச்சுக்கிட்டு அடிங்க. அதிரத்தை அப்படிலாம் அடித்தா எங்கள் வீட்டில் வேலை செய்யாது அதிரஸ். அந்த மாதிரிலாம் அப்படிலாம் சொல்லாதீங்க, அந்த மாதிரி ஆக்காதீங்க. அவர்களும் அப்படி ஒரு சூழ்நிலையை உங்களுக்கு ஆக்காமல் இருக்கட்டும், நீங்களும் அப்படி ஒரு சூழ்நிலையை ஆக்காது. அப்போ ரொம்ப அடிச்சே வளர்த்துட்டீங்கன்னு சொன்னால் அதுக்கப்புறம் சொரணையே எல்லாம் வைக்கணும், பார்வையிலேயே மிரண்டு விட வேண்டும். அப்படிங்க பார்த்தாலே முடிஞ்சு போச்சாங்க, அவ்வளோதான். எனது உச்சி முடி உன் கரத்திலே இருக்கிறது, என் உச்சி முடி உன் கரத்திலே இருக்கிறது. அப்ப என்ன அர்த்தம், என்ன சொல்ல வருகிறார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்? யா அல்லாஹ், நான் உனக்கு முன்னால் முற்றிலுமாக இயலாமல் ஆகிவிட்ட உனக்கு தன்னை அர்ப்பணித்துக் கொண்டு கண்ணியம் மரியாதை அனைத்தையும் உனக்கு முன்னால் அப்படியே ஒன்றுமில்லாமல் ஆக்கி கொண்ட ஒரு அடிமையா, உச்சி முடி உன் கையில இருக்கு, நீ இழுக்கிறியோ எங்க இழுக்கிறியோ அந்த பக்கம் நான். ரொம்ப பெரிய பணிவை அல்லாஹ் இதற்கு முன்னால் சமர்ப்பிக்கிறார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, நாம் சமர்ப்பிக்கிற பணிவுகளை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அல்லாஹ்க்கு முன்னாடி உட்கார்ந்து சொல்லுங்க, ரப்புக்கு முன்னாடி, யாருனா எனக்கு ஒண்ணுமே தெரியாம இருந்துச்சு, எனக்கு அறிவு இல்லாம இருந்துச்சு, எனக்கு படிப்பு இல்லாம இருந்துச்சு, எனக்கு கல்வி இல்லாமல் இருந்துச்சு, யாருனா நான் கஷ்டப்பட்டேன், சிரமப்பட்டேன். உங்களது வாழ்க்கையிலே உங்களுக்கு ஏற்பட்ட அத்தனை சிரமமான, கஷ்டமான, பிரச்சனையான, துன்பமான, துயரமான, திக்கற்ற எல்லா நிலைமைகளையும் அல்லாஹ்விற்கு முன்னால் உட்கார்ந்து கொண்டு சொல்லுங்கள். ரப்பு பெருமைப்படட்டும், ரப்பு பெருமைப்படட்டும், மகிழ்ச்சி அடையட்டும். நம்மை கொண்டு மலக்குகளை பார்த்து சொல்வார், பார்த்தீங்களா என் அடியார், எதையுமே மறக்கல பாருங்க, அவனுக்கு நான் செய்த அத்தனை உபகாரங்களையும் நினைவு கூறுகிறான் பாருங்கள். அப்பதான் அந்த ஹதீஸில் வரக்கூடிய அந்த தன்மையை நாம் அடைய முடியும். சில பேருக்கு புரியவே புரியாது, பொதுவாகவே ஹதீஸ் புரியறதே கிடையாது. இப்ப ரொம்ப பேருக்கு இன்னும் கொஞ்ச நாளில் குரானும் புரியாம போயிடும். ஏழு கூட்டத்தார்களை பற்றி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அரசுடைய நிழலிலே இருப்பார்கள் என்று சொல்லும் போது, அல்லாஹுவை தனிமையிலே திக்ர் நினைவு கூர்ந்து அவனது இரண்டு கண்களும் ஒரு நீர்வீழ்ச்சியாக பீரிட்டு கண்ணீரை வெளிப்படுத்தின. அதுக்கு ஒரு ரெண்டு மூணு அர்த்தம் இருக்கு. ஒரு அர்த்தம் என்ன, ஃபாத யஃபீது ஃபைமான் அப்படின்னு சொன்னா நீர் வீழ்ச்சி வேகமா வந்து உழுவுது பாருங்க, அதுக்கு என்ன சொல்லுவாங்க, ஃபைமான் ஃபாத யஃபீதுன்னு சொல்லுவாங்க. இன்னொரு அர்த்தம், கடுமையான அடைமழை பொழிந்து ஆற்று வெள்ளம் கரை புரண்டு ஓடுது பாருங்க, அதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க, ஃபைமான் என்று சொல்வார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹுவை தனிமையிலே நினைவு கூர்ந்து அவனுடைய இரண்டு கண்களும் அழுதன என்று சொல்லவில்லை. அழுவது என்பதற்கு அரபியிலே புகா அல்லது தமா, கண்ணீர் சொட்டுகளை சிந்தின. தமா பகா இந்த வார்த்தையா பயன்படுத்தப்பட்டிருக்கிறது? என்ன வார்த்தை, படியே நீர்வீழ்ச்சியிலிருந்து தண்ணீர் கொட்டிக்கிட்டே இருக்கு பாருங்க, அந்த மாதிரி அவருடைய கண்ணீரில் இருந்து அழுகை கொட்ட வேண்டும். எந்த அளவு கொட்ட வேண்டும், அவனது தாடி நனைய வேண்டும், அவனது நெஞ்சு நனைய வேண்டும், அவனது சட்டை நனைய வேண்டும், அவனது கால்கள் ஈரமாக வேண்டும். அதாங்க அழுக. அப்படித்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழுதார்கள். அப்படித்தான் புரியல. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழுதார்கள். அன்னை ஆயிஷா நபி அவர்களின் அழுகையை அப்படித்தான் வர்ணிக்கிறார்கள். அப்ப என் உச்சி முடிவு உனது கையிலே இருக்கிறது. அது போன்று அல்லாஹிற்கு முன்னால் நமது பலவீனங்களை சொல்ல வேண்டும். உனது தீர்ப்பு என்னில் முற்றிலும் செல்லுபடியானது. மாவின் ஃபீய ஹுக்முக் அத்லுன் ஃபீய கதாவுக். இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இது ஏனென்றால் நம்மில் பலர் அல்லாஹுவை திருப்திப்படாத காரணத்தால் அல்லாஹுவும் அவர்களை கொண்டு திருப்தி அடைவதில்லை. முதலில் நீ அல்லாஹுவை கொண்டு திருப்தி அடை, பிறகு அல்லாஹ் உன்னை கொண்டு திருப்தி அடைவான். இவர் அல்லாஹ்வை ஏசிக்கிட்டே இருப்பாராம், அல்லாஹ் இவர் மேல பிரியம் காட்டிக்கிட்டே இருக்கணுமா? என்ன பாய், நல்ல ஒரு ட்ரேடா இருக்கு. இது ஒரு ட்ரேடா, இது ஒரு ஒப்பந்தமா, இது என்ன அக்ரிமெண்ட் இது? நீ எவ்வளவு கேவலமான தேவை உள்ள ஒரு பக்கீர் சாணின்னு, நீ அல்லாஹ்வை கொண்டு முதலில் திருப்தி அடை, அவனை சிறந்த எஜமானனாக நீ ஏற்றுக்கொள், அவன் உன்னை சிறந்த அப்தாக ஏற்றுக்கொள்வான். நீ அவனை யோசிக்கிட்டே இருக்கிற, அவனை திட்டிக்கிட்டே இருக்கிற, அவனுடைய எந்த செயலையும் நீ பொருந்தி கொள்ள தயார் இல்லை, ஆனா அல்லாஹ் மட்டும் இவருக்கு எப்போது நல்லது செஞ்சுக்கிட்டே இருக்கணுமா? எப்படிப்பட்ட முரண்பாடான ஒரு நிலை பாருங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார்கள் பாருங்கள். உனது முடிவு, உனது தீர்ப்பின் முடிவு எல்லாம் என் விஷயத்திலே நீதமானது அல்லாஹ். என் அல்லாஹ்வுக்கு யாருமே கிடைக்கலையா? நான் தான் கிடைச்சனா? யாரு? நம்ம வீட்டு அம்மாக்கள். வேற யாருமே கிடைக்கலையா? இந்த தெருல யாருமே இல்லையா? இந்த ஊர்ல யாருமே இல்லையா? நான் தான் மாட்டினா? யார் அம்பி, என்ன ஆசை பார்த்தீங்களா? ஊருக்கெல்லாம் முசீபத்து வரணுமா, இவங்க மட்டும் சேஃப்டியா பத்திரமா இருக்கணுமா? அதான அர்த்தம் அதுக்கு. இப்படி வீட்டுல ஏதாவது ஒரு மோத்து ஏதாச்சும் ஒரு பிரச்சனை ஆகி போச்சுன்னா பெண்கள் சொல்ற வார்த்தை என்ன? அல்லாவுக்கு என்ன தவிர யாருமே கிடைக்கலையான்னு இருக்கு. பெரும்பாலான பெண்கள் இருக்கிறார்களே இந்த விஷயத்துல ரொம்ப பெரிய ஒரு சிக்கல்ல இருக்கிறாங்க. அதனாலதான் சின்ன வயசுல இருந்தே தர்பியத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கணும் கல்புக்கு, இல்லைன்னா முடிஞ்சு. அப்ப அதுலுன்ஃபிய கபாவும் அல்லாஹ்வுடைய தூதருடைய அல்லாஹ்வுடைய அத்தனை விதிகளின் வந்த முடிவுகளை அடியான் தனக்கு நீதமானது. அல்லாஹ் என்னை இங்கே வைத்திருக்கிறானா, இது எனக்கு சரியானது. அல்லாஹ் எனக்கு இதை கொடுத்தானா, அது சரியானது. அல்லாஹ் என்னிடமிருந்து இதை எடுத்துக்கொண்டானா, அது சரியானது. அல்லாஹ் எனக்கு எதை கொடுத்தானோ அல்ஹம்துலில்லாஹ், எதை என்னிடமிருந்து எடுத்தானோ அல்ஹம்துலில்லாஹ். அதுலுன் ஃபிய கபாவுக் சுப்ஹானல்லாஹ். அப்ப இந்த அளவு அல்லாஹ்விற்கு முன்னால் அவனை போற்றி புகழ்ந்து எதன் மூலமாக தன்னை தாழ்த்தி கொண்டு, அப்ப தன்னை தாழ்த்துவதிலே அல்லாஹுவை புகழ்வது இருக்கிறது. புரிஞ்சா இல்லையா? புரியல. நீ உனது பலவீனத்தை அல்லாஹ்விற்கு முன்னால் உனது இயலாமையை நீ சொல்லும் போது அங்கே நீ என்ன செய்கிறாய்? ஒன்றுதான் பேசுறேன், பயன்படுத்த நினைக்காத. தமிழ் தெரியுமா? இப்ப நீ அல்லாஹ்வுக்கு முன்னாடி சொல்ற, யா அல்லாஹ் எனக்கு ஒண்ணுமே தெரியாதுன்னு. அப்ப என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? யா அல்லாஹ் உனக்கு எல்லாமே தெரியும் அர்த்தம். நீ அல்லாஹ்வுக்கு முன்னாடி உட்கார்ந்துக்கிட்டு யா அல்லாஹ் எனக்கு எதுவுமே செய்ய முடியாது அப்படின்னா என்ன அர்த்தம்? யா அல்லாஹ் ஒன்னால எல்லாத்தையும் செய்ய முடியும், யா அல்லாஹ் நான் ரொம்ப கேவலமானவன், அப்ப என்ன அர்த்தம்? நீ ரொம்ப கண்ணியமானவன். சரியா? அப்ப இங்க சொல்லும் பொழுது யா அல்லாஹ் நான் உனது அடிமை என்று சொல்லும் போது என்ன வார்த்தை அங்க இருக்கிறது? யா அல்லாஹ் நீ எனது எஜமான. أشهد أن محمد رسول الله أشرقت نفسي بنور من فؤادي حين குர்ஆனோடு உங்களை தொடர்பு படுத்துங்கள், கவலைகளை நீங்கள் மறக்கலாம். குர்ஆனை ஓதுவதிலே நீங்கள் இன்பம் காணுங்கள், அல்லாஹ் உங்களுடைய துக்கங்களை துயரங்களை போக்குவான். குர்ஆனிலே நீங்கள் நிம்மதியை தேடுங்கள், குர்ஆனிலே நீங்கள் ஆறுதலை தேடுங்கள், குர்ஆனிலே உங்கள் பிரச்சனைகளுக்கு உண்டான தீர்வை தேடுங்கள், குர்ஆனை ஓதுவதிலே மகிழ்வை உணருங்கள்.
அல்ஹம்துலில்லாஹி நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் சய்யிஆதி அஅமாலினா, மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்ல லஹு வ மன் யுத்லில் ஃபலா ஹாதிய லஹு. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدًا عبده ورسوله، أرسله بين يدي الساعة داعيًا إلى الله، وبشيرًا ونذيرًا وسراجًا منيرًا. اللهم صل وسلم وبارك على نبيك وصفيك ورسولك وخليلك محمد وعلى آله وأصحابه من المهاجرين والأنصار ومن تبعهم بإحسان إلى يوم الدين. وبعد
கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, உங்கள் முன்னால் அல்லாஹுவை போற்றி புகழ்ந்தவனாக அல்லாஹுடைய தூதர் மீது சலவாத்தும் சலாமும் கூறியவனாக ஆரம்பம் செய்கிறேன். நல்ல விஷயங்களை சிந்திப்பதற்கும் கூறுவதற்கும் அதன்படி செயல்படுவதற்கும் அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் உதவுவானாக. நமது சிந்தனையில், கொள்கையில், செயல்களில் சீர்கேடுகள், வழிகேடுகள், தவறுகள், குழப்பங்கள் நிகழ்வதை விட்டு என்றென்றும் அல்லாஹ் இறுதி நாள் வரை நம்மை பாதுகாத்து அருள்வானாக. நற்சிந்தனைகளை தருவானாக. நல்ல போதனைகளின்படி வழிநடக்க அல்லாஹ் நமக்கு உதவுவானாக. கண்ணியத்திற்குரியவர்களே, தொடர்ந்து சில அமர்வுகளில் கவலைப்படாதே கவலைப்படாதீர் என்ற இந்த தலைப்பில் நமது இறை நம்பிக்கையை உறுதிப்படுத்துகிற, நமது மனதை திடப்படுத்துகிற, நமது உள்ளங்களை இறை சிந்தனையில் இறை நினைவில் ஒருங்கிணைத்து மறுமையை கொண்டு திருப்தி அடைந்து, நன்கு கவனியுங்கள், மறுமையை கொண்டு திருப்தி அடைந்து, சொர்க்கத்தை கொண்டு மகிழ்ச்சி அடைந்து, நரகத்தை பயந்து, அல்லாஹுவின் திருப்தியை பொருத்தத்தை மகிழ்ச்சியை தேடி, உலகத்தில் ஏற்படுகிற எந்த சோதனையாக இருந்தாலும், உலகத்தில் நம்மை சந்திக்கிற எந்த பிரச்சனையாக இருந்தாலும், உலகத்தில் நமக்கு கவலையூட்டுகிற, துக்கத்தை தருகிற, உள்ளத்திற்கு திடுக்கத்தை தருகிற எந்த ஒரு நிகழ்வாக இருந்தாலும், அந்த நிகழ்வை கொண்டு கவலைப்படாமல், துக்கப்படாமல், துயரப்படாமல், துவண்டுவிடாமல் இருப்பதற்கு என்ன வழி என்பதை இந்த அமர்வுகளிலே நாம் பார்த்து வருகிறோம், கேட்டு வருகிறோம். புரியுதுங்களா சொல்றது? சரி, கவலையை போக்குவதற்காக மனிதன் எதை நாடுகிறானோ அது அவனுக்கு மேலும் மேலும் கவலையை தருகிறது என்பதை முன்பு விரிவாக பார்த்தோம். எந்த மகிழ்ச்சியில், சிற்றின்பங்களில் மனிதன் மனதை பறிகொடுத்து கவலையை மறக்கப் போகிறேன் என்று தனது செல்வத்தையும் வாலிபத்தையும் நேரத்தையும் செலவழிக்கிறானோ அதுவே அவனுக்கு மன உளைச்சலாக, அதுவே அவனுக்கு அத்தனை நோய்களுக்கும் கேவலங்களுக்கும் இழிவுக்கும் காரணமாகி விடுகிறது என்பதையும் குர்ஆனுடைய ஹதீஸுடைய வெளிச்சத்திலே நாம் பார்த்தோம். இன்று நாம் இந்த கவலைப்படாதே என்பதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய, அவர்கள் கற்பித்து தந்த ஒரு அழகிய பிரார்த்தனையிலிருந்து படித்துக் கொள்ள இருக்கிறோம். அல்லாஹ் அவனிடத்திலே பிரார்த்தனை செய்கிற நற்பாக்கியத்தை எனக்கும் உங்களுக்கும் நல்குவானாக. அல்லாஹுவிடத்திலே இறைஞ்சி மன்றாடி அழுது பிரலாபித்து நமது தேவைகளை கேட்டு நமது மன்னிப்பை அல்லாஹுவிடத்திலே கேட்டு அல்லாஹுவின் பொருத்தத்தை இம்மை மறுமை நன்மைகளை அடைகிற நற்பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு தந்தருள்வானாக. ஏனென்றால் பிரார்த்தனை கேட்பது, துஆ கேட்பது, இது மிக சிறந்த இபாதத். நபிமார்களை அல்லாஹ் இந்த சிஃபத்தை கொண்டு, இந்த தன்மையை கொண்டு வர்ணிக்கிறான். அவ்வா முனீப், அவ்வா என்றால் ஐ கசீர துஆ. இப்ராஹிம் நபி பற்றி அல்லாஹ் சொல்கிறான், அதிகமாக பிரார்த்தனை செய்பவராக இருந்தார். பிள்ளைகளை, பிள்ளையை, மனைவியை கொண்டு போய் காபாவிலே வைத்து பிரார்த்தனை, அந்த பிள்ளை பிறப்பதற்காக பிரார்த்தனை, காபாவை கட்டுவதற்காக பிரார்த்தனை, காபாவை கட்டிய பிறகு பிரார்த்தனை, ஹஜ்ஜுக்காக பிரார்த்தனை, ஹஜ்ஜிலே பிரார்த்தனை என்று வாழ்நாளை மிகப்பெரிய ஒரு வாழ்நாளில் மிகப்பெரிய அளவு துஆவிலே அந்த இப்ராஹிம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கழித்த காரணத்தால் அல்லாஹ் அவர்களை எப்படி புகழ்கிறான், ரப்பு சொல்கிறான். வரலாற்று ஆசிரியர்கள் குறிப்பிடுவதில்லை, ரப்புல் ஆலமீன் சொல்கிறான். அவர் மிகப்பெரிய துஆ உடையவராக இருந்தார். சரி, ஆகவே இன்று நாம் ஹதீஸிலே சொல்லப்பட்ட இந்த துஆவை நன்கு கவனமாக கேட்டு மனதிலே பதிய வைத்து மனப்பாடம் செய்து நமது பிள்ளைகளுக்கும் கற்றுக் கொடுத்து வாழ்நாளிலே இந்த கவலையை மறப்பதற்காக நாமும் இந்த துஆவை கேட்போமாக. இந்த துஆவை கேட்பதோடு இதன் முக்கிய கருத்தாகிய இந்த பிரார்த்தனையில், இந்த துஆவில் என்ன சொல்லப்படுகிறதோ அதை வாழ்க்கையில் எடுத்து நடப்போமாக. ரசூலுல்லாஹுடைய ஒவ்வொரு ஹதீஸும், ஒவ்வொரு துஆவும், அது வெறும் துஆவாக இறைஞ்சுதலாக மட்டும் இல்லாமல் அது நமக்கு ஒரு பெரிய தத்துவத்தை, அடிப்படையை, கொள்கையை, ஒழுக்கத்தை, ஞானத்தை, கல்வியை போதிக்கக்கூடியது. எந்த ஒரு துஆவாக இருந்தாலும் சரி, அந்த துஆ ஒன்று கொள்கையை போதிக்கும். அந்த துஆ அப்துக்குரிய, அடியானுக்குரிய, அடிமைக்குரிய, அல்லாஹுவின் அடிமைக்குரிய இலக்கணங்களை, லட்சியங்களை, அந்த பண்புகளை அந்த துஆ போதிக்கும். அல்லது நல்லொழுக்கங்களை, நற்சிந்தனைகளை, நல்ல பண்புகளை போதிக்கக்கூடியதாகவும் அந்த துஆ இருக்கும். துஆவுடைய கருத்தோடு இதுவும் அந்த பிரார்த்தனையிலே அடங்கும். இதை நாம் கவனத்திலே வைக்க வேண்டும். பெரும்பாலானவர்கள் துஆ கேட்கும் போது வெறும் அதை துஆவோடு நிறுத்திக் கொள்கிறார்கள். அதில் சொல்லப்பட்ட கருத்துக்களை சிந்தித்து, அதில் சொல்லப்பட்ட வழிகாட்டுதல்களை அவர்கள் பின்பற்றி ஏற்று நடப்பதில்லை. எனவேதான் அந்த துஆ அவர்களின் வாழ்க்கையில் மாற்றங்களை ஏற்படுத்துவதில்லை. என்ன சொல்ல வந்தோம்? பலர், நல்ல கவனமா கேளுங்க, சிந்தித்து பாருங்கள், வீடுகளுக்கு திரும்பி, பலர் பிரார்த்தனைகளை, துஆக்களை கேட்பார்கள். அந்த துஆக்களில் சொல்லப்பட்ட வழிகாட்டுதல்களின்படி நடக்க மாட்டார்கள், அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். துஆ இவருக்கு அசர் பண்ணணுமா, இவருக்கு துஆ வந்து இவருக்கு வேலை செய்யணுமா, எப்படி வேலை செய்யும்? மருந்து சீட்டை மட்டும் கையில வச்சுக்கிட்டு அதையே திரும்ப திரும்ப படிச்சுக்கிட்டே இருந்து எனக்கு மருந்து வேலை செய்யலனா, மருந்து நீ வாங்கல, அதை சாப்பிடல, மருந்து எப்படி வேலை செய்யும்? அப்ப பிரார்த்தனைகளை பலர் வெறும் நாவோடு சப்தமாக வெளியாக்குவதோடு, நாவில் சப்தமாக வெளியாக்குவதோடு நிறுத்திக் கொள்கிறார்கள். புரியுதுங்களா புரியலையா? நல்ல விவரமா சொல்லட்டுமா? துஆக்களை நாவில் சப்தமாக வெளியாக்குவதோடு நிறுத்திக் கொள்கிறார்கள். அதில் சொல்லப்பட்ட நற்சிந்தனைகளை, நல்லொழுக்கங்களை, நல்ல போதனைகளை பற்றி சிந்திப்பதற்கு அவர்களுக்கு நேரமே இருப்பதில்லை, அதை பற்றி உண்டான கவனமே இருப்பதில்லை. அதுக்கு இன்னொரு ஒரு பெரிய காரணம் என்ன தெரியுமா? அந்த துவாலாம் அரபியில் இருக்குது, இவருக்கு அரபியை தெரியறது கிடையாது. அப்படியே படிச்சு படிச்சு ஓதுறதுனால என்ன சிந்தனை வரும்? இப்போது நாம் பிரார்த்தனைக்குள், அந்த துவாவிற்குள் செல்வோம். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹுவிற்கு முன்னால், அந்த அரசுடைய அதிபதிக்கு முன்னால் அந்த அகிலங்கள் இந்த அரசனுக்கு முன்னால் அடக்கி ஆளுகிற எதிலும் தனக்கு இணையும் துணையும் கூட்டும் பங்காளியும் சமமானவர்களும் இல்லாத அந்த ரஹ்மானுக்கு முன்னால், அந்த ரஹீமுக்கு முன்னால் நமது ஹபீப் முஹம்மது முஸ்தபா அவர்களுக்கு நமது உயிர் பொருள் குடும்பம் நமது தாய் தந்தை அனைவரும் அர்ப்பணமாகட்டுமாக. அவர்கள் பணிவதை பாருங்கள், அல்லாஹும்ம இன்னி அப்துக், அல்லாஹும்ம இன்னி அப்துக், இப்னு அப்திக், இப்னு அமதிக். அல்லாஹ்விற்கு முன்னால் பணிகிறார்கள், அல்லாஹ் 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 என் அல்லாஹுவே, இன்னி அப்து, நான் உனது அடிமைத்தான். நான் ரசூலாக இருக்கலாம், நபியாக இருக்கலாம், என்னை ரசூலாக ஆக்கியது நபியாக ஆக்கியது நீ, என்னை இமாமுல் முர்சலீனாக காத்தமுல் அம்பியாவாக ஆக்கியது நீ, நான் உனக்கு யார், இன்னி அப்து, நான் உனது அடிமை, நான் உனது அப்து, இன்னி அப்துக. அல்லாஹ் ஒருவனை தனது அடிமையாக ஏற்றுக்கொண்டு விட்டால் அதற்கு மேல் ஒரு சிறந்த பாக்கியம் இல்லை. வஇபாதுர் ரஹ்மான் அல்லாஹ் சொல்கிறான், இன்னஹு கான அப்தன் ஷகூரா வஸ்குர் இபாதனா. நபிமார்களை பற்றி சொல்லும்போது அவர்களை எல்லாம் தனது அடிமைகளாக சிலாகித்து சொல்கிறான். அல்லாஹும்ம இன்னி அப்துக, அல்லாஹுவே நான் உனது அடிமை, அல்லாஹ் இன்னி அப்து, அதாவது நீ எனது எஜமானன், எனக்கு உரிமையாளன், எனக்கு சொந்தக்காரன், நான் உனது அடிமை, அதாவது நான் ஒரு ஃபகீர், அதாவது நான் ஒரு பலவீனமானவன், நான் ஒரு இயலாதவன், எதையும் செய்வதற்கு உரிமையாக்கிக் கொள்வதற்கு எதையும் எனக்கென நன்மைகளை தேடிக் கொள்வதற்கு அல்லது தீமைகளை தடுத்துக் கொள்வதற்கு இயலாத, அதாவது நல்ல அழுத்தமான அர்த்தத்திலே சொல்வதாக இருந்தால் எந்த வக்குமற்ற வக்கில்லாதவன் என்று சொல்கிறோம் அல்லவா, ஆபுத், முழுக்க முழுக்க தனது எஜமானன் ஒருவனையே நம்பி அவனையே சார்ந்து அவன் மீதே பொறுப்புகளை சாட்டி அவனுடைய துணை கருணை இல்லாமல் எனக்கு எதுவும் கிடைக்காது, அவன்தான் எனக்கு எல்லாவற்றிற்கும் என்று சார்ந்திருக்கக்கூடிய ஒரு முழுமையான உண்மையான விசுவாசமுள்ள இறைவனின் பொருத்தத்தை, தனது எஜமானனின் பொருத்தத்தை மட்டுமே தேடுகிறவன் தான் உண்மையான அபுத். யா அல்லாஹ், அந்த அபுது நான், இன்னி அபுது. சொல்வது புரிகிறதா? இந்த வார்த்தையை சொல்வதற்கு தகுதியும் இருக்க வேண்டும். செய்வதெல்லாம் தனது மன இச்சையின்படி, நடப்பதெல்லாம் அல்லாஹுவின் கட்டளைக்கு மாற்றமாக, சிந்திப்பது பார்ப்பது கேட்பது வாழ்க்கையின் கோலங்கள் அத்தனையும் அல்லாஹ்வின் கட்டளைக்கு மாற்றமாக இவன் அல்லாஹுவிற்கு முன்னால் நின்று கொண்டு இந்த துஆவை ஓதினால் அவன் உண்மையாளனா அவன் பொய்யனா சொல்லுங்க. அவன் தன்னை இந்த துஆவை அவன் ஓத நினைக்கிறான், ஓத ஆசைப்படுகிறான். அல்லாஹ்விற்கு முன்னால் இந்த பிரார்த்தனையை ஆரம்பிக்கும் போதே அல்லாஹ் சொல்லிடுவான், ரிஜெக்ட் கேஸ்ல தூக்கி இவனை குப்பையில போடுங்கன்னு சொல்லிட்டு, ரிஜெக்ட் கேஸ்ல, புரியலையா சொல்றது, என்னோட தான் இருக்கிறீங்களா, இங்கே போயிட்டீங்களா, ரிஜெக்ட் கேஸ்ல இவனை மார்க் பண்ணி தூக்கி குப்பையில போட்டுருவோ. ஹதீஸிலே வருகிறது, செல்வ காலங்களிலே வசதியான காலங்களிலே அல்லாஹுவை மறந்துவிட்டு கஷ்டமான துக்கமான துயரமான காலங்களிலே அல்லாஹ் அல்லாஹ் என்று அழைக்கும் போது அப்போது சொல்லப்படுகிறது, இது என்ன ஒரு மோசமான சப்தமாக இருக்கிறது, என்ன ஒரு அறியப்படாத சப்தமாக இருக்கிறது, வாழ்க்கையின் வசதிகளில் எல்லாம் அல்லாஹுவை மறந்துவிட்டான், துக்கம் வரும்போது திருந்தாமல் கவனத்தில் வைக்கணும், துக்கம் வரும்போது பிரச்சனை வரும்போது திருந்தாமல் அல்லாஹுவின் பக்கம் வெறும் பிரார்த்தனை மட்டும் செய்கிறான், கை மட்டும் தூக்குகிறான். இவனுடைய பிரார்த்தனை ஏற்றுக்கொள்ளப்படுவதில்லை. உனது இறைவனை வசதியான காலங்களிலே நீ அறிந்து கொள், தாரஃப் ரப்பக ஃபிர் ரஹா, يعرفك في الشدة. நீ வசதியாக இருக்கும்போது, கை நிறைய சம்பாதிக்கும் போது, செல்வ செழிப்போடு இருக்கும் போது உனது இறைவனை நீ அறிந்து கொள். நீ கஷ்டமாக இருக்கும் போது அவன் உன்னை அறிந்து கொள்வான். அவன் எப்போது அறிந்து கொள்வான் என்ன பொருள்? நீ அவனை அழைத்தாயல்லவா, பிரார்த்தனை செய்தாயல்லவா, அவனுக்கு அடிபணிந்து வாழ்ந்தாயல்லவா வசதியான காலத்திலே. இப்போது நீ சிரமத்தில் இருக்கும் போது அவன் உனக்கு கை கொடுப்பான், அவன் உனக்கு உதவுவான். புரியுதுங்களா? அப்ப அல்லாஹும்ம இன்னி அப்து, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை சொன்னார்கள் என்றால் அதற்கு அவர்கள் முழுமையாக தகுதி உடையவர்களாக இருந்தார்கள். இரவெல்லாம் கால் கடுக்க வணங்கிவிட்டு தனது மனைவி ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா கேட்டபோது, அல்லாஹ்வின் தூதரே இப்படி சிரமப்படுகிறீர்களே, அப்போது சொன்ன வார்த்தை என்ன? அஃலா அகூன அப்தன் ஷகூரா, நன்றி விசுவாசமுள்ள ஒரு அடிமையாக நான் ஆக வேண்டாமா ஆயிஷா? அப்ப இந்த ஆபுத் என்ற வார்த்தையை சொல்லும் போதே ரப்புக்கு முன்னால் முற்றிலுமாக சரணடைந்து அந்த உணர்வோடு அல்லாஹும்மா இன்னி அப்து, நடுங்க வேண்டும் உள்ளங்கள் எல்லாம் எஜமானனுக்கு முன்னால் பேசுகிறோமே என்று. துவா இப்படி கேட்டுக்கிட்டே இருப்பாரு, இப்படி சொறிவாரு, அப்புறம் இப்படி சொறிவாரு, அப்புறம் இந்த பக்கம் சொறிவாரு, அப்புறம் இந்த பக்கம் திரும்புவாரு, திடீர்னு செல்போன் எடுக்கும், அதையும் எடுத்து பேசிப்பாரு. இவர் துவா கேட்டுட்டு உட்காந்துருக்கிறாரு. வேலைக்கு ஆகுமா இந்த துவா? எப்படி துவா கேட்டுக்கிட்டு இருக்கும் பொழுது தலையில கொஞ்சம் சொறியிருது, இடுப்புல கொஞ்சம் சொறியிருது, கழுத்துல கொஞ்சம் சொறியிருது, அப்புறம் பாக்கெட்டை தூக்கி பாத்துக்கிற வேண்டியது, அப்புறம் ஒரு ஒன்னு இருக்கு இந்த காலத்துல, என்னது முசீபத், என்னது முசீபத், அதை தூக்கி கொஞ்சம் பாத்துக்கிறது, எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இவர் துவாவும் கேட்டுட்டு உட்கார்ந்துருக்கிறார். அதனாலதான் இந்த காலத்துல பள்ளிவாசல்லாம் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா படைப்பாளனை தொடர்பு கொள்ள வரும்போது படைப்பினங்களின் தொடர்பு எதற்கு ரொம்ப அழகான வார்த்தை தான் அது, எழுதி போட்டு வச்சிருக்கேன், சிந்திக்க வேண்டிய வார்த்தை. படைப்பாளனை தொடர்பு கொள்ளும் போது படைப்பினங்களின் படைப்பினங்களோடு தொடர்பு எதற்கு? நம்மளும் இந்த ஆரம்பிச்சு பயன் செய்யற காலத்திலிருந்து சொல்லிக்கிட்டே இருக்கிறோம், செல்போனை சுவிச் ஆஃப் பண்ணிட்டு வாங்க, சுவிச் ஆஃப் பண்ணிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு. ஆனா எப்படியாவது ஒரு நாலு செல்போன் அடிச்சிருது மாஷா அல்லாஹ். அல்லாஹும்மா இன்னி அப்துக, அல்லாஹ் அல்லாஹுவே நிச்சயமாக நான் உனது அடிமை. அப்படியே நின்று விட வேண்டியதுதான், நான் உனது அடிமை அல்லாஹ். அப்ப அடிமையின் விருப்பம் எதுவாக இருக்க வேண்டும்? எஜமானனின் விருப்பமாக இருக்க வேண்டும். அடிமையின் செயல் எதுவாக இருக்க வேண்டும்? எஜமானனின் கட்டளையாக இருக்க வேண்டும். அடிமை எதை செய்ய மாட்டான்? எஜமானனுக்கு எது பிடிக்காதோ அதை அடிமை செய்ய மாட்டான். அடிமை யாரை நேசிப்பான்? எஜமானன் யாரை நேசிப்பானோ அவரை அடிமையும் நேசிப்பான். அடிமை யாரை வெறுப்பான்? எஜமானன் யாரை வெறுப்பானோ அவனை அடிமையும் வெறுப்பான். அதுதான் நபியுடைய நிலை. தந்தையாக இருந்தாலும் தாயாக இருந்தாலும், தனது தன்னை வளர்த்த சிறிய தந்தையாக இருந்து தன்னை வளர்த்த அபு தாலிபாக இருந்தாலும், தனது உறவினர்களாக இருந்தாலும், யாராக இருந்தாலும் சரி, அல்லாஹுவின் விஷயத்தில் யாரோடும் எந்தவிதமான சமரசமும் செய்து கொள்ளாதவர்கள் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹும்ம இன்னி அப்துக், பிறகு சொல்கிறார்கள் இப்னு அப்திக. எந்த அளவு தனக்கு பணிவை வரவழைக்கிறார்கள், எந்த அளவு தனது நஃப்ஸுக்கு பணிவை பற்றி உணர்த்துகிறார்கள், ரப்புடைய வல்லமையை உணர்த்துகிறார்கள், இப்னு அப்தி, அல்லாஹ்வே நான் உனது அடிமையின் மகன், நான் உனது அடிமையின் மகன். கொஞ்சம் இந்த இடத்திலே நிறுத்தி நிதானித்து பாருங்கள், ஒரு இளவரசன் சொல்லும் போது எப்படி இருக்கும்? தனது தந்தை ஒரு பெரிய உலகத்தை ஆளக்கூடிய அரசனாக இருக்கின்ற நிலையிலே ஒரு இளவரசன் இதை கூறுவானேயானால், தனது தந்தை ஒரு பெரிய செல்வந்தராக இருக்கும் நிலையில் இதை கூறுவானேயானால், பொருள் உணர்ந்து, எப்படி பொருள் உணர்ந்து இதை கூறுவானேயானால் அவனுடைய உள்ளம் நிச்சயம் சுத்தமடையும். பெருமைகளை விட்டு, அகம்பாவத்தை விட்டு, கர்வத்தை விட்டு, ஆணவத்தை விட்டு, பகட்டான எல்லா செயல்களை விட்டு நிச்சயம் தூய்மை பெறும். அல்லாஹும்மா இன்னி அப்துக இப்னு அப்திக், யா அல்லாஹ் உனது அடிமையின் மகன்னா, நான் உனது அடிமை, உனது அடிமையின் மகன் இப்னு அப்திக, உனது அடிமை பெண்ணுடைய மகன் அப்துன் ஆண் அடிமைக்கு சொல்லப்படும், அமதுன் பெண் அடிமைக்கு, எனது நானும் உனக்கு அடிமை, எனது தாயும் தந்தையும் உனது அடிமைகள், அந்த அடிமைகளுக்கு பிறந்த அடிமை நான் உனக்கு முன்னால் வந்திருக்கிறேன் அல்லாஹ். இப்படிப்பட்ட வார்த்தை பாருங்கள் கண்ணியத்திற்குரியவர்களே. அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஹி இல்லாமல் பேச மாட்டார்கள், அவர்கள் ரசூல் என்பதற்கு, அவர்கள் தூதர் என்பதற்கு கோடிக்கணக்கான ஆதாரங்களை சொல்லலாம், குர்ஆனில் இருந்து சொல்லலாம், அவர்களுடைய ஹதீஸ் ஒவ்வொன்றும் கொஞ்சம் நல்ல கவனமா கேட்டுக்கொள்ளுங்க, ஃபித்னாவுடைய காலத்தில் நாம் இருக்கிறோம், அவர்களுடைய ஹதீஸ் ஒவ்வொன்றும் அவர்களை நபி என்று அறைகூவல் விடுக்கிறது. ஆனால் சிலருக்கு ஹதீஸுகள் சந்தேகத்தையே ஏற்படுத்தி கொண்டு நாளுக்கு நாள் ஹதீஸுகளை குறைத்துக் கொண்டு வெட்டி கொண்டே வருகிறார்கள். கடைசியிலே அவர்களுடைய கதை, குரங்கு ரெண்டு பூனைக்கு இடையில ஆபத்தை பங்கு வச்ச கதையா மாறப்போகுது. அந்த கதை தெரியுமா? ஒரு குரங்கு ரெண்டு பூனைக்கு இடையில ஆபத்தை பங்கு வச்சுன்னு சொல்லுவாங்க, போட்டுச்சா இந்த பக்கம் கூட இருந்துச்சா, இந்த பக்கம் குறைஞ்சிருந்துச்சா, கொஞ்சம் எடுத்து பிச்சு தின்னுச்சா, அப்ப இந்த பக்கம் அப்புறம் கூட்டினவுடனே இதுல இருந்து எடுத்து தின்னுச்சா, கடைசியில் என்னாச்சு, அங்க ஆப்பம் ஒண்ணுமே கிடையாது. யஹூதி அந்த ஆதீசம் மறுக்கிறா, நசராணி இந்த ஆதீசம் மறுக்கிறா, தீக்கா இந்த ஆதீசம் மறுக்கிறா, அவன் இந்த ஆதீசம் மறுக்கிறா, அவனுக்கு இந்த ஹதீஸ் புரியல அப்படின்னு ஹதீஸை இவர் அப்படியே ஃபில்டர் பண்ணி வெட்டி 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 சுத்தம் பண்றாராம். கடைசியில் என்ன கிடைக்கும் இருக்கு? லா ஹவ்ல வலா குவ்வத்த இல்லா பில்லா, உலக உள்ளத்திலே சந்தேகங்களை தவிர, குழப்பங்களை தவிர எதுவுமே மிஞ்சாது. புரியுதா இல்லையா? இது ஒரு தனி மனிதரை பற்றி சொல்லவில்லை, அவரை சார்ந்திருக்கிற சமூகத்தார்கள் அப்படி மாறிக்கொண்டிருக்கிறார்கள். ஒருவரை பற்றிய பேச்சல்லது, அந்த ஜமாத்தின் கொள்கையே இப்படி ஹதீசுகளை மறுக்கும் பாணியிலே சென்று கொண்டிருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும், இனம் காண வேண்டும். அப்ப அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னை பற்றி அல்லாஹுவிற்கு முன்னால் சொல்கிறார்கள். ஏன் அல்லாஹுவிற்கு தெரியாது? சில பேர் சொல்வாங்க, நாங்க எதுக்குங்க துவா கேட்கணும், எல்லாவும் அல்லாஹ்வுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு. இவன் பெருமை பிடித்தவன், அகம்பாவக்காரன் என்று பொருள். புரியுதா இல்லையா? ஏன் என் தேவையெல்லாம் அல்லாஹ்வுக்கு தெரியும், நான் ஒன்றும் கேட்க மாட்டேன் அப்படின்னா ஒன்றும் கிடையாது. போ, இம்மையிலும் ஒன்றும் கிடையாது, மறுமையிலும் ஒன்றும் கிடையாது, கேவலத்திற்குரியவனாக இருப்பாய். உதுஉனி அஸ்தஜிப் லக்கும் இன்னல் லதீன யஸ்தக்பிரூன அன் இபாததி சயத்குலூன ஜஹன்னம தாஹிரீன். அல்லாஹ் கூறுகிறான், பிரார்த்தனை கேளுங்கள், இறைஞ்சுங்கள், மன்றாடுங்கள், நான் உங்களுக்கு பதில் கொடுப்பேன். எனது இபாதத்தை விட்டு யார் பெருமை அடிக்கிறார்களோ நரகத்தில் கேவலமாக நுழைவார்கள். எதை குறித்து அல்லாஹ் கூறுகிறான்? எதை குறித்து? துவா கேட்காமல் இருப்பவர்களை குறித்து அல்லாஹ் கூறுகிறான். அப்ப அல்லாஹ்விற்கு தெரியுமே நம்மை பற்றி, அல்லாஹ்விற்கு தெரியுமே நம்மை பற்றி, அதை கூறித்தான் நாம் துவா கேட்க வேண்டும் என்றால் ஆம் அப்படித்தான். எதற்காக கூறப்படுகிறது? கொஞ்சம் அப்படியே சில நபிமார்களின் பிரார்த்தனைக்குள் சென்று திரும்ப வருவோம். நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், சரி கொஞ்சம் முன்னாடி போவோமே, நம்ம அத்தாட்ட, யார் நம்ம அத்தா? ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். ரப்பனா வலம்னா அன்ஃபுஸனா, முதலில் தனது நிலைமையை சொல்கிறார்கள். யாரெல்லாம் நான் எனக்கு அநியாயம் அழைத்துக் கொண்டேன், என்னை மன்னி, என் மீது கருணை காட்டு என்று சொல்வதற்கு முன்னால், யா அல்லாஹ் நான் எனக்கு அநீதி இழைத்துக் கொண்டேன். அல்லாஹ்விற்கு முன்னால் தனது குற்றத்தை ஒப்புக்கொண்டு தனது நிலையை விவரிக்கிறார்கள். அடுத்து நூஹ், ரப்பி இன்னி மக்லூப், ரப்பி இன்னி மக்லூப், இறைவா நான் தோற்றுவிட்டேன், நான் பலவீனப்பட்டு விட்டேன், இந்த மக்கள் என்னை வென்று விட்டார்கள், என்னை நிகழ்த்தி விட்டார்கள், என்னை நசுக்கி விட்டார்கள், என்னை கல்லறிந்து கொல்ல முயற்சிக்கிறார்கள். ரப்பி இன்னி மக்லூபுன் ஃபன்தஸிர், எனக்காக நீ உதவிக்கு வா அல்லாஹ். ஜகரியா அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம், ரப்பி இன்னி வஹனல் அஜ்மு மின்னி வஷ்தஅலர் ரஸு ஷைபா, அல்லாஹ் எனது எலும்புகள் எல்லாம் பலவீனப்பட்டு விட்டன, எனது முடியெல்லாம் நரைத்து விட்டது, எனக்கு ஒரு குழந்தையை கொடு அல்லாஹ். இன்னி கிஃப்துல் மவாலிய மின் வராயி வகானத் இம்ரஅத்தி ஆகிரா ஃபஹப் லி மின் லதுன்க வலியன் யரிதுனி வயரிது மின் ஆலி யஅகூப் வஜ்அல்ஹு ரப்பி ரதியா. எப்படி சொல்கிறார்கள், தனது பலவீனத்தை சொல்கிறார்கள் அல்லாஹ்விற்கு முன்னால். யூனுஸ் நபி போய் மாட்டிக்கிட்டாங்க, எங்க மாட்டினாங்க